நமஸ்காரம். பொதுவா சில குற்றச்சாட்டுகள் நம் சனாதன தர்மத்தின் பேரில் எழுப்பப்படுகின்றன. அந்த காலத்திலேருந்து இந்த காலத்துக்கு நிறைய சமுதாய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளன. உதாரணத்துக்கு சொல்லணும்னால், தரையில திண்ணையில உட்காந்து படித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் வசத்தியா பெஞ்சில உட்காந்து படிக்கிறோம். தரையில சாப்பிட்டவர்கள் மேஜையில உட்காந்து சாப்பிடுறோம். சிறு பிராயத்தில் கல்யாணம் நடந்து வந்தது, இப்ப வயசான பிற்பாடு பண்ணிக்கிறோம். அதன் ஆபத்தெல்லாம் தவிர்த்திருக்கோம். அந்த நாள்ல உடன்கட்டை ஏறுதல்ங்கிற வழக்கம் இருந்தது, அதை தடுத்திருக்கிறோம். அதெல்லாம் இப்ப இல்லை என்று ஒரு சில, இதை போல நிறைய இருக்கின்றன. இது ஒரு சில. ஆனால் இதை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். உடன்கட்டை ஏறுதல், அனுமரணம்னு அதை சம்ஸ்கிருதத்தில் சொல்றார்கள். கணவன் மரித்தால் மனைவி கூடவே அந்த சிதையிலேயே குதித்து தன்னையும் மாய்த்துக் கொள்ளுதல். இது வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அது எவ்வளவு கொடுமையானது பத்தில, இது பெண்களுக்கு எதிரானதுங்கிறது பொதுவான கருத்து. அந்த சமுதாய கேட்டை நீக்கிவிட்டோம் என்பது நாம புரிஞ்சின்றிருக்கிறது. ஆனால் வேதங்கள் அனுமரணம் பண்ண வேண்டும் விதிக்கவே இல்லை. சாஸ்திரம் அப்படி சொல்லவில்லை. ஆனா என்ன சொல்லிருக்குன்னால், யாருக்கேனும் சொர்க்கம் போக வேணுங்கிற ஆசை இருந்தால் அதற்கு ஒரு விரதம் அனுஷ்டிக்க வேண்டும், அதற்குண்டான யாகங்களை செய்ய வேண்டும். ஆனா அதுக்கெல்லாம் நமக்கு தகுதியோ சக்தியோ இல்லை என்று நினைப்பவர்களாக இருந்தால், அதிகமான பதி பக்தி உள்ளவர்களாக இருந்தால், அவர்கள் கணவன் மரித்த போது கூடவே உயிரை மாய்த்துக் கொண்டால் அதற்கு சொர்க்கம் போவதற்கு வழியாகிறது என்று சொல்லுகிறது. விதிங்கிறது வேற, அது கண்டிப்பா செய்தாக வேண்டும், செய்யாவிட்டால் பாவம் வரும். ஆனால் இது விதி அல்ல. யாருக்கேனும் அப்படி தோணுமானால் அவர்கள் இதை செய்யலாம் என்றுதான் சொல்லி இருக்கிறது. ஆனா அதை நாம என்னன்னு புரிஞ்சுட்டோம். ஓ, எல்லாரும் உடன்கட்டை ஏற வேண்டும்னு சாஸ்திரங்கள் விதிக்கின்றன என்பது போலே ஒரு செய்தி கொடுக்கப்பட்டு அப்படின்னு தான் இன்னி வரைக்கும் நம்மளும் நம்பிட்டு இருப்போம். அப்படி அல்ல. அப்படின்னு இருந்திருந்ததுன்னு வச்சுங்க, அப்ப தசரதன் மரணம் அடைந்த பிற்பாடு கௌசல்யா, கைகயி, சுமித்ரா, நாம இப்ப பார்த்துருக்கிறதெல்லாம் திரேதா யுகம். அந்த யுகத்தில் எவ்வளவு தூரம் சாஸ்திரத்தை கடைபிடித்திருப்பார்கள்? அவர்கள் யாரும் உடன்கட்டை ஏறினதா தெரியலையே. அதுக்கப்புறம் ராமன் வந்த பிற்பாடு இருந்திருக்கா, பல ஆண்டுகளுக்கு இருந்திருக்கார்கள். அதனாலே அப்போதே அவர்கள் பின்பற்றவில்லை, யாரும் தர்மத்துக்கு விரோதமா நடந்துட்டான்னு அவர்களை சொல்லவில்லை. சரி, அது திரேதாயுகம். ஒருவேளை அவர்கள் க்ஷத்திரியர்கள் அப்படின்னு சொன்னாலும் இதுல க்ஷத்திரியன் வைசியன் பிராமணன் எல்லாம் வித்தியாசம் இல்லை. யாரும் ஏறலாம்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. கூரத்தாழ்வான் பரமோதித்தார். இது கலியுகத்துல நடந்தது, நமக்கு தெரிஞ்ச 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். அவருக்கு பின்னால் அவருடைய தர்மபத்னி இருந்திருக்கிறாள். ஆண்டாள்னு அவளுக்கு திருநாமம். அவள் இருந்து இந்த சம்பிரதாயத்துக்கு பல கைங்கரியங்களை புரிந்திருக்கிறாள். அப்ப பழைய திரேதாயுக கதையும் சொன்னேன், இப்ப புதுசா இருக்கக்கூடிய கலியுகத்தினுடைய கதையும் பார்த்தோம். இந்த தர்மபத்னிகள்லாம் ரொம்ப சிறந்தவர்களாக கொண்டாடப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் யாரும் அனுமரணம் செய்யவில்லை, கணவனோட சேர்ந்து பிராணனை விடவில்லை. என்ன காரணம்? விதி இல்லை அப்படின்னு சாஸ்திரம் அவர்களை விதிக்கவில்லை, அதனால் செய்யவில்லை. சரி, அப்ப அவர்கள் சொர்க்கத்துக்கு போக வேண்டாமானால் அது முக்கியமான விருப்பமாக இருந்திருக்காது? அல்லது வேறு வழியில் சொர்க்கத்தை அடையலாம்னு அவர்கள் முடிவு பண்ணிருக்கலாம், அதனால இப்படி பண்ணாம விட்டுட்டார்கள். இப்போ இன்ஃபர்மேஷன் யுகம்னு இதை சொல்றோம். நீங்க எது பண்றதா இருந்தாலும் டிரான்ஸ்பரன்சி வேணும், இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. ரைட் டு இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சிருக்கமே, அதுக்குன்னு சட்டங்களே உள்ளனவே. அப்படி இருக்கிறச்சே உடன்கட்டை ஏறுதல் தடுத்தப்பட்டு விட்டதே, அதனுடைய உண்மை என்ன என்பதை சொல்லிவிட்டன்றோ செய்ய வேண்டும்? தடுத்ததுன்னா யாரையும் அப்படின்னு பண்ண சொல்லல. ஆனா இதுல என்ன தப்பா போயிருக்கும்னால், அவ்வளவாக சாஸ்திர ஞானத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள் விருப்பமுள்ளவர்கள் பண்ணலாம்னு சொல்லி வச்சிருந்தத எல்லாரும் பண்ணணும்னு விதிக்கிறது என்று பலரும் தவறாக புரிஞ்சிருக்கலாம். அதனாலே அவர்களும் அனுமரணத்தை முயற்சி பண்ணிருக்கலாம். அது சமுதாயத்தில் அதிகப்படியான கேடுகளை ஏற்படுத்த அன்றிருந்தவர்கள் அதை தடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதை தடுக்கும் போது என்ன சொல்லியிருக்கணும்னால், அங்கதான் டிரான்ஸ்பரன்சி வேணும், அங்கதான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் வேணும். சாஸ்திரம் இப்படின்னு சொல்லவில்லை, அதனால நீங்க யாரும் சாஸ்திரம் தப்போன்னு நினைச்சுட வேண்டாம். அதை சரிவர புரிந்து கொள்ளாத சிலர் இப்படி நடந்துக்கிறார்கள். சாஸ்திரம் இப்படி சொல்லலையே, நீங்க ஏன் பண்றீர்கள் அப்படின்னு சொல்லி நாங்க திருத்தினோம் என்று சொல்லியிருந்தா அது நியாயம். அப்படின்னால் தேவையில்லாம இந்த இந்துக்களுக்கு சாஸ்திரத்தின் பேர்ல ஒரு அவநம்பிக்கை வராம இருந்திருக்கும். இப்ப நம்மளே ஓஹோ சாஸ்திரம் இப்படி சொல்லிருக்கோம், ஆனா அந்த சமுதாய கேட்ட சீர்படுத்திருக்கா பாருங்க நினைக்கிறோம் பாருங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் அந்த சாஸ்திரத்தின் பேர்லயே நமக்கு அவநம்பிக்கை வந்துடும். அதை விட அனுமதிக்க கூடாது. இது ஒன்னு விஷயம் சொல்லியிருக்கேன், இத போல 100 விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அது சொன்னது எதுவோ, ஆனா நடந்தது எதுவோ, நாம குறுக சாஸ்திரத்தை தப்பா புரிஞ்சு விடுவோம். இதனாலதான் இன்ஃபர்மேஷனை முழுக்க ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும். நாம பாட்டுக்கு எதையோ இன்ஃபர்மேஷனை வச்சுக்கொண்டு எந்த ஜட்மெண்ட்டுக்கும் முடிவுக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுங்க. இப்ப ஒன்னு சொல்லியிருக்கேன், இத போல அப்பப்போ ஒவ்வொன்னா எந்தெந்த விஷயம் நமக்கு சரிவர சொல்லப்படாம நாம தப்பா புரிஞ்சுருக்கோம்னு பார்ப்போம். பார்த்து என்ன லாபம்னால், சாஸ்திரத்தில் நம்பிக்கை மேலும் மேலும் வருவதே லாபம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.